நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவில் 5 மாநில சட்டமன்றங்களுக்கு இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் குறித்த செய்திகள், இந்த தேர்தல்களில் பெரும் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்கள்.
இன்னைக்கு தேசவியாப்தமா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஃபேவராகவும் காங்கிரஸ்க்கு எதிர்ப்பாகவும் இருக்கக்கூடிய மூட ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு வந்திருக்கிற முடிவுகள்.
பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வெற்றி தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்த ஒரு ஆய்வு.
இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி மெயின்லி பிஜேபி ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ், பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இவர்களுக்குள்ளேயே உள்ள போட்டி இருந்த இடங்கள் தான். அதனால் இதை வந்து ஆல் இண்டியா அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது.
தமிழகத்தில் ஏற்காடு இடைத்தேர்தலில் ஆளும் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது பற்றிய தகவல்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் சம்பூர் விஜயம் குறித்த விவரங்கள், காலம் சென்ற முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் மண்டேலாவின் நினைவை அந்த நாட்டு மக்கள் கொண்டாடி வருவது தொடர்பிலான ஒரு செய்திக்குறிப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஐரோப்பாவுடன் கூடுதல் நெருக்கத்தை வலியுறுத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் உக்ரைன் தலைநகர் கியேவின் மத்திய பகுதியில் கூடியுள்ளனர். தொடர்ச்சியாக 3வது ஞாயிற்றுக்கிழமையாக சுதந்திர சதுக்கம் நிரம்பி வழிகிறது. அங்கிருந்த மக்கள் கூட்டம் இடம் போதாமல் அருகே சுற்றியிருக்கின்ற வீதிகளுக்கும் வந்துவிட்டது. இந்த போராட்டத்தில் எந்த ஒரு எதிரணி அரசியல் தலைவரையும் காண முடியவில்லை என்றும், எவ்வளவு காலத்துக்கு இந்த கூட்டம் இந்தளவு உச்சக்கட்ட எதிர்ப்பை காட்ட முடியும் என்று தெளிவில்லை என்றும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக உடன்படிக்கையை கைச்சாத்திடாது ரஷ்யாவுடன் கூடுதல் நெருக்கமடைய நினைக்கும் அதிபர் விக்டர் யானுகோவிச்சின் முடிவை எதிர்த்தே ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராடுகின்றனர்.
மண்டேலா அவர்களின் மரணத்தை பிரதிபலிக்கவும் பிரார்த்திக்கவுமான தேசிய நாளில் நாடெங்கிலும் இருக்கின்ற வழிபாட்டிடங்களில் பல லட்சக்கணக்கான தென்னாப்பிரிக்க மக்கள் அவரை நினைவுகூறும் முகமான சோத்திர பாடல்களை பாடி துதித்து வருகின்றார்கள். மண்டேலா அவர்கள் சுதந்திரத்துக்காகவும் அடக்குமுறைக்கு எதிரான யுத்தத்துக்காகவும் முன்னின்றார் என்று ஜோஹன்னஸ்பர்க்கில் நடந்த வழிபாட்டில் அதிபர் ஜேக்கப் சூமா பேசினார்.
When I say we pray for the nation, is that we should pray for us not to forget some of the value.
அவரது மரணத்தை தென்னாப்பிரிக்க மக்கள் எதிர்கொண்ட விதம் குறித்து நன்றி தெரிவித்த அவர், தேசத்தை ஆசுவாசப்படுத்த நீண்ட காலம் தேவைப்படும் என்றார். சுவெட்டோவில் இருக்கின்ற ஜிரஜினா மொண்டி தேவாலயத்தில் மதகுருவானவர் மண்டேலா அவர்களை இருளின் ஒளி என்று வர்ணித்ததுடன் அவருடைய தன்னடக்கம், பொறுமை ஆகியவற்றை புகழ்ந்தார்.
இதனிடையே வரும் செவ்வாய்க்கிழமையன்று நெல்சன் மண்டேலாவின் அஞ்சலி பிரார்த்தனையில் கலந்து கொள்ள உள்ள மக்களுக்கு வசதியாக தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் மேலும் 3 அரங்குகளை தயார்படுத்தி வருகின்றனர். ஜோகனாஸ்பர்க்கில் இருக்கின்ற FNB அரங்கில் நடக்க இருக்கின்ற இந்த நிகழ்வு ஒர்லாண்டோ, டொப்சோன்வில் மற்றும் எலிஸ் பார்க் ஆகிய அரங்குகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா வளர்ந்த கிழக்கு கேப் மாகாணத்தில் இருக்கின்ற குனு என்ற கிராமத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க உள்ள இறுதிச் சடங்குகளில் சுமார் 53 அரசு தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தலாய் லாமா இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அவரது பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்கா செல்வதற்கு அவருக்கு 2 தடவைகள் விசா மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
தாய்லாந்தில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான புதிய முயற்சியக்காக போராட்டக்காரர்கள் தயாராகி வருகின்ற நிலையில் தமது உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்வார்கள் என்று முக்கிய எதிர்க்கட்சி அங்கு அறிவித்திருக்கின்றது. அரசாங்கம் தனது சட்ட அந்தஸ்தை இழந்துவிட்டபடியால் தமது உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பணியாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக ஜனநாயக கட்சியின் சார்பிலான பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2 வாரங்களாக சில வழிகளில் வன்செயல்களுடனும் தொடர்கின்ற பேரணிகளை நடத்துகின்ற போராட்டக்காரர்கள் எதிர்க்கட்சிகளுடன் கூட்டு வைத்திருக்கின்றார்கள். இறுதி யுத்தமாக திங்களன்று தாம் அரசாங்க இல்லத்தில் குவியப் போவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நாட்டின் அரசியல் முரண்பாடு குறித்து மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பினை நடத்த பிரதமர் இங்லாக் சினவத்ரா அவர்கள் பிரேரித்திருக்கின்றார். போட்டி கட்சிகள் உடன்பட்டால் புதிய தேர்தலை நடத்தவும் அவர் முன்வந்திருக்கின்றார்.
இந்தியாவில் டெல்லி மாநிலத்தின் நீண்டகால முதலமைச்சரான ஷீலா டிக்சித் நடந்து முடிந்த மாநில சட்டசபை தேர்தலில் புதிதாக உருவான ஊழல் எதிர்ப்பு கட்சியின் தலைவரிடம் தோல்வியடைந்திருக்கிறார். அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றிருக்கிறார். 70 ஆசனங்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவரது ஆம் ஆத்மி கட்சியின் எதிர்பாராத வெற்றிகள் பெருமளவில் உதவியிருக்கின்றன. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களிலும் இந்து தேசியவாத கட்சியான பாஜக முன்னிலையில் இருப்பதாக முன்னதாக வந்திருக்கின்ற முடிவுகள் காட்டுகின்றன.
வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அவர்களுக்கான முக்கிய சோதனையாக பார்க்கப்படுகின்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இந்திய செய்திகள். அங்கு 5 மாநில சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகளில் 4 இன்று முடிவுகள் வெளியாயின. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் வெற்றியும் காங்கிரசுக்கு படுதோல்வியும் கிடைத்துள்ளன. இந்திய நேரம் 9 நிலவரம் குறித்து தகவல்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்ற 4 மாநிலங்களான டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் வெற்றி கிடைத்துள்ளது. தலைநகர் புதுடில்லியின் மாநில சட்டமன்றத்தில் கடந்த 15 ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மிகவும் மோசமான தோல்வியை தழுவியுள்ளது. எனினும் டெல்லியில் அடுத்து யார் ஆட்சி என்பது தெளிவில்லாமல் உள்ளது. 31 இடங்களை வென்று பாஜக அதிக இடங்களை வென்றுள்ள கட்சியாக வந்துள்ளது. எனினும் ஆட்சி அமைக்க அந்த கட்சிக்கு குறைந்தது இன்னும் 4 இடங்கள் தேவைப்படுகின்றன. கடந்த 15 டெல்லி முதலமைச்சராக இருந்து வந்த ஷீலா தீட்சித்தை புதுதில்லி தொகுதியில் அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடித்துள்ளார். முதல் முறையாக அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுகின்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீலா தீட்சித்தை சுமார் 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இந்த வெற்றியின் அறிவிப்பிற்கு பிறகு அதை கொண்டாடி கொண்டிருந்த ஆம் ஆத்மி கட்சி ஆதரவாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால், நண்பர்களே, இது என்னுடைய வெற்றி அல்ல, இது டெல்லி மக்களின் வெற்றி. இது மக்களின் வெற்றி, இந்த நாட்டின் வெற்றி, இந்த ஜனநாயகத்தின் வெற்றி என்றார் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். இதற்கிடையில் டெல்லியில் நடந்த முதற்கட்ட வாக்கு முடிவுகளில் தான் பின்தங்கியிருப்பதை கவனித்த உடனேயே ஷீலா தீட்சித் தன் பதவியை ராஜினாமா செய்வதாக டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு தெரிவித்துள்ளார். இந்த தோல்வி குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய ஷீலா தீட்சித், டெல்லி மக்களின் இந்த முடிவை நான் மதிக்கிறேன். இந்த 15 காலமாக எங்களுக்கு ஆதரித்த டெல்லி மக்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் டெல்லியின் முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள ஷீலா தீட்சித். சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 230 தொகுதிகளில் பாஜக 133 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 45 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மத்திய பிரதேசத்தில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் தற்போதைய நிலவரத்தின்படி மொத்தமுள்ள 200 தொகுதிகளில் பாஜக 157 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 21 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடும் போட்டி நிலவுகிறது. மொத்த 90 தொகுதிகளில் பாஜக 35 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 32 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இறுதி முடிவு வர இன்னும் சிறிது நேரமாகும் என்று கூறப்படுகின்றது. இந்த மாநிலங்களோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட மிசோரம் மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை நாளை டிசம்பர் 9 நடைபெறும். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் இந்திய நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களும் அதன் முடிவுகளும் பார்க்கப்படுவதால் இந்த தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல் கட்சியின் மத்தியில் பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். இந்த சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ள வெற்றி குறித்து அந்த கட்சியின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்டேன்.
இது நாங்க எதிர்பார்த்தபடியே தான் வந்திருக்கு. அதோட இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க அவங்க விஷயம் மேலதான் எலெக்ஷன் நடக்கும்னாலுமே இன்னைக்கு தேசவியாப்தமா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஃபேவராகவும் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கக்கூடிய மூட ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு வந்திருக்கிற முடிவுகள்.
பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநில தேர்தல் முடிவுகளை அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா, ஒரு செமி ஃபைனல்ஸா பாக்குறீங்களா நீங்க?
செமிஃபைனல்ங்கிறத விட டெஃபினட்டா இதோட இம்பாக்ட் லோக்சபா எலெக்ஷன்ல இருக்கும்ன்றதுதான் எங்களோட நம்பிக்கை. ஏன்னா மூன்றரை மாசம் தான் இருக்கு. ஒன்னும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நாட்டுல இருக்கக்கூடிய நிலவரமோ இல்ல இருக்கக்கூடிய மூடோ மாறாது, விலைவாசி குறையாது, காங்கிரஸோட ஊழல் சடனா மறந்து போக மாட்டாங்க, ஊழல் யாரும் பனிஷ் பண்ணப்படவில்லைங்கிறத யாரும் மறக்க போறதில்ல. அதே சமயம் காங்கிரஸ் குஜராத்ல இருந்து மீதி ஸ்டேட்ல இருந்து எல்லாம் கூட பாக்குறாங்க, மக்கள் அவங்களுக்கு மூணு தரமா பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்றது இப்ப புரியும். அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை நாங்க எங்களோட பிரதம மந்திரி வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் எல்லா ஸ்டேட்லயும் கேம்பெயின் பண்ணார், அதுக்கு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. அதனால இந்த நாலு ஸ்டேட்டோட இம்பாக்ட் டெஃபினட்டா லோக்சபா வரைக்கும் போகும்.
ஆனா இன்னொரு பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் அரசியல் சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தோம் என்றால், இப்ப 2004 இதே போன்று மாநில சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தல்கள்ல மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மூன்று மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றியை பெற்றது. அதை அடுத்து அப்பொழுது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் வந்து கருத்து கணிப்புகளின் அடிப்படையில வந்து நாடாளுமன்ற தேர்தலையே கொஞ்சம் முன் போட்டார். ஆனா 2004 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மாநில சட்டமன்றங்களில் கிடைத்த வெற்றி வந்து பிஜேபிக்கு கிடைக்கலையே.
இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது டெல்லியிலேயே அரசு மார்பு நடந்ததுங்கிறத பாருங்க, கட்சியை ஒரு பக்கம் விட்டுருங்க. வாட் வாஸ் தி டோட்டல் அவுட்புட் தட் தேர் வாஸ் எ சேஞ்ச் இன் தி கவர்மெண்ட் இன் டெல்லி. அந்த மெசேஜ் பிரகாரம் போனீங்கன்னா அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சுட்டு இப்போ உதாரணத்தோட நீங்க ரெண்டுத்தையும் அந்த ரெண்டு ஒரு சிமிலிய எடுத்தீங்கன்னா டெல்லியில கவர்மெண்ட் மாறணுமா இல்லையா? கட்சியை விட்டுருங்க. அதனால அப்ப பிஜேபி ஸ்டேட் எலெக்ஷன்ல லோக்கல் பாடியில இந்த இதே நாலு ஸ்டேட்ல வின் பண்ணாலும் சென்ட்ரல் வின் பண்ண முடியலன்னா அதே ஆர்குமெண்ட் இப்ப காங்கிரஸ்க்கும் செல்லும். இப்ப நாட்டுல இருக்கக்கூடிய மூடு காங்கிரஸ்க்கு ஃபேவரவா இல்ல. அதனால இந்த அஞ்சு எலெக்ஷன் விட்டுருங்க, இதுல நாங்க ஜெயிச்சோம், அது சந்தோஷமா நாங்க ஜெயிச்சிருக்கோம், இதே மூமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். டெல்லியில டெஃபினட்டா மாறுதல் வருது.
இப்ப டெல்லியில மாறுதல் வருதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா டெல்லி இந்த சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் இப்ப புதிதாக அரசியலுக்குள் நுழைந்திருக்கின்ற படித்த இளைஞர்கள் ஊழல் அற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும், சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோஷத்தோட களத்தில் இறங்கிய அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்காங்க. இப்ப அவங்க களத்தில் இல்லைன்னா பிஜேபியினுடைய வெற்றி இன்னும் கொஞ்சம் சுலபமாயிருக்கும் அப்படிங்கிற அந்த வாதமும் வைக்கப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சி வந்து அட்லீஸ்ட் டெல்லியில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் நினைக்கிறீங்களா?
ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில கட்சியா இருக்காங்க, அதனால ஜெயிச்சாங்க. ஒரு மூவ்மெண்ட்ங்கிறது அந்த மூவ்மெண்ட் எதனால ஆரம்பிக்கப்பட்டதோ அதோட ஆப்ஜெக்டிவ் அட்டைன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிடுது. லோக்பால் ஒண்ணும் வரல நம்ம நாட்டுல, ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறினாங்க. மாறின உடனே அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்க்கு இருந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த மூவ்மெண்டா இருந்த போது நிறைய பேர் நிறைய கட்சியை சம்பந்தப்பட்டவங்க அந்த மூவ்மெண்ட்க்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே கிளீன் அண்ட் நான் கரப்ட் கவர்மெண்ட்ஸ் வேணுங்கிற அந்த கோரிக்கை ஆம் ஆத்மி கட்சிக்கு எப்படி உபயோகமா இருந்ததோ அதே கோரிக்கை மோடியோடையும் அசோசியேட் ஆறதுனால லோக்சபா எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கிடைச்ச மாதிரி சப்போர்ட் மோடிக்கு அங்க கிடைக்கும். இது சிர்ப் டெல்லியில மாத்திரம் இல்ல, பாக்கி எல்லா இடத்துலயும் அதே மோடிலதான் நாங்க ஒர்க் அவுட் பண்றோம்.
ஆம் ஆத்மி கட்சியை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு அச்சுறுத்தலா பாக்கலையா? முதலமைச்சரா இருந்த ஷீலா தீட்சித்தே தோல்வி அடைஞ்சிருக்காங்க பட்சத்துல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எழலையா?
எழாமல் இருக்காது, டெஃபினட் ஆயிடும். ஏன்னா நான் காங்கிரஸ் ஓட்டை கன்சாலிடேட் பண்ண வேண்டிய முயற்சி தான் நரேந்திர மோடியோட முயற்சி. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டெல்லியில கிடைச்ச சப்போர்ட்ட நாங்க அதுக்கு மறந்துட முடியாது.
பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமன். இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்களை பெற முயன்ற போதிலும் அது பலனளிக்கவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் தங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக உள்ளது என்று சற்று முன்னர் புதுடில்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். இந்த நான்கு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் எதை வெளிக்காட்டுகின்றன என்று பிடிஐ செய்தி நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகர் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், காங்கிரசுக்கு எதிராக இந்த மாநிலங்களில் ஒரு வெறுப்பு இருக்கிறது, அதை நன்றாக காண்பிக்கிறது.
பாரதிய ஜனதா கட்சி வந்து பெற்றுள்ள இந்த வெற்றி வந்து அந்த கட்சி மற்றும் அதன் கொள்கைகள் அதனால கிடைத்த வெற்றியா, அல்லது நரேந்திர மோடி என்ற தனி நபரால் அவரை சுற்றி ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஈர்ப்பு அதன் காரணமாக அந்த வெற்றியா?
மோடி ஒரு முக்கியமான அங்கமாக இந்த வெற்றியில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பது என்பது மறுக்க முடியாது. ஆனால் அவருடைய பங்கு இதை மிகைப்படுத்த முடியாது. மத்திய பிரதேசத்தில் அவர் முதல் மந்திரி சிவராஜ் சிங் சௌஹான் மூன்றாவது தடையாக வெற்றி பெற்றுள்ளார். அவர் செய்த சில அருமையான காரியங்கள், அரசின் திட்டங்கள், அதனால் அவருக்கு மறுபடியும் மக்களிடம் ஒரு மதிப்பு உள்ளது. அந்த மதிப்பு வாக்காளராக மாறியுள்ளது. ராஜஸ்தானில் எப்பொழுதுமே காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி என்று மாற்றி மாற்றி அமையும் அதே பழக்கம் இந்த முறையும் அதே ரிசல்ட் வந்துள்ளது.
டெல்லியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் பெரிய படுதோல்வியை அடைந்திருக்கிறது. மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஷீலா தீட்சித்தே தோல்வி அடைந்திருக்கின்றார். இதற்கு அடிப்படையில் என்ன காரணம் பாக்குறீங்க? ஆம் ஆத்மி கட்சி வந்து அரசியல் பிரவேசம் காரணமா?
காங்கிரஸ் மீது இருந்த ஒரு வெறுப்புணர்வும் மத்திய அரசின் போக்கு காரணமாக இருந்த வெறுப்பு ஷீலா தீட்சித் மேலும் அது காண்பிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஆம் ஆத்மி கட்சி என்கிற அந்த புதிய கட்சி வந்து மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதனால் காங்கிரசுக்கு இந்த தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஆகிவிட்டது. பிஜேபி மற்றும் காங்கிரசுக்குள்ள இருக்கும் ஒரு போட்டி இப்போது மூன்றாவது கட்சியாக வந்து காங்கிரஸை படுகொடியில் தள்ளிவிட்டது. அதே சமயம் இது காங்கிரஸ் மற்றும் பிஜேபி போட்டியாக இருந்தால் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுது கஷ்டப்பட்டு பிடிக்கிற ஆட்சி கொஞ்சம் ஏதுவாக பிடிச்சிருக்கலாம்.
ஆம் ஆத்மி கட்சியை பற்றி பேசும்பொழுது ஒரு புதிய ஒரு தலைமுறையினர் படித்த இளைஞர்கள் பொது வாழ்வில் ஒரு நேர்மை இருக்கணும் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும் என்று விரும்புபவர்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் நல்ல வேலையில் இருந்தவங்களாம் கட்சிக்கு வந்திருக்காங்க. இப்படியான ஒரு அணுகுமுறையை வந்து இந்திய அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆம் ஆத்மி வந்து அதற்கான ஒரு வழியை அமைத்திருக்கிறதா? அப்படி பார்க்க முடியுமா?
தில்லி போன்ற ஒரு சிறிய இடத்தில் ஆம் ஆத்மி அந்த காரியத்தை செய்ய முடிந்தது. ஆனால் இதுவே மற்ற இடங்களில் மற்ற பெரிய மாநிலங்களில் தில்லி அரசியல் போன்று இல்லாமல் மற்ற மாநிலங்களில் பல ஃபேக்டர்ஸ் உள்ளது. அந்த மாதிரி மாநிலங்களில் ஆம் ஆத்மியுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனக்கு என்னவோ அது அவ்வளவு பெரிய வெற்றியை மற்ற இடங்களில் கைப்பிடிக்குமா என்பது சந்தேகம்.
இல்லை, ஆம் ஆத்மி கட்சியை பார்த்துவிட்டு பல மாநிலங்களில் படித்த இளைஞர்கள் இதுவரை அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் படித்த இளைஞர்கள் அரசியலுக்குள் வருவதற்கு இது ஒரு முன்னுதாரணம் அமையக்கூடுமா?
வரலாம், அரசியலுக்கு வரலாம். ஆனால் வந்து எவ்வளவு வெற்றி கைப்பிடிப்பார்கள் என்பது கேள்விக்குறிதான்.
இந்த நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா?
ஓரளவுக்கு பிஜேபிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். நரேந்திர மோடி என்கிற அந்த பிரதம மந்திரி கேண்டிடேட் அவர் பிஜேபி ஒர்க்கர்ஸை கேல்வனைஸ் பண்ணுவதற்கு இது மிகவும் ஏதுவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி மெயின்லி பிஜேபி ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ், பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இவர்களுக்குள்ளேயே உள்ள போட்டி இருந்த இடங்கள் தான். அதனால் இதை வந்து ஆல் இண்டியா அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏற்கனவே பிஜேபி கையில் இருந்த இடங்களில் இவர்கள் இன்னும் நல்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால் இதையே தான் பூரா நாட்டிலேயும் இந்த ஒரு வெற்றி இது பிரதிபலிக்கும் என்று சொல்ல முடியுமா என்பது சந்தேகம்தான்.
பிடிஐ செய்தி நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகர். இதனிடையே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்காடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவும் இன்று வெளியானது. இதுகுறித்து சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அக்கட்சியின் வேட்பாளர் சரோஜா 1,42,765 வாக்குகள் பெற்று 78,112 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் மாறன் 64,653 வாக்குகள் பெற்றார். ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அஇஅதிமுகவைச் சேர்ந்த பெருமாள் கடந்த ஜூலையில் உயிரிழந்தார். அதனை அடுத்து அங்கே தேர்தல் நடைபெற்றது. அஇஅதிமுக வேட்பாளர் பி சரோஜா மறைந்த சட்டமன்ற உறுப்பினரின் மனைவியாவார். இடதுசாரி கட்சிகள் அஇஅதிமுகவை ஆதரித்தன. ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதா தேமுதிக மதிமுக உள்ளிட்ட மற்ற பல கட்சிகள் தங்கள் ஆதரவு யாருக்கென இறுதி வரை கூறவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை புறக்கணித்தது. ஏற்காடு முடிவு தனது நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என்றார் முதல்வர். திமுக தலைவர் கருணாநிதியோ அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் ஆளும் கட்சியின் பணபலத்திற்கும் கிடைத்த வெற்றி அது என கூறியிருக்கிறார். ஆனால் இருவருமே வடமாநிலத்தில் பாரதிய ஜனதா ஈட்டியிருக்கும் பெரும் வெற்றிகள் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். இந்திய ஒலிம்பிக் சங்கம் தனது சட்ட விதிகளை உடனடியாக மாற்றாவிட்டால் இந்தியாவை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் முற்றாக விலக்கி அதன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று கூறப்பட்டதை அடுத்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்று அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த அதன் இணை துணைத் தலைவர் எஸ் ரகுநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
IOC கேட்டுக்கொண்டபடி கான்ஸ்டிடியூஷன் இல்ல பல மாறுதல்கள் செய்யப்பட்டன. அதுல அவர்களுக்கு வேண்டிய மாறுதல் சார்ஜ் ஷீட் செய்யப்பட்டவர்கள் உடனடியாக அவர்கள் நீங்க வேண்டும், அப்படி அவர்கள் தாங்களாகவே நீங்கவில்லை என்றால் அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரஸ்தாபம் அவர்கள் அனுப்பினார்கள். அதன்படி நாங்கள் அந்த பிரஸ்தாபத்தை ஆமோதித்து இன்று இந்த குழு மீட்டிங்ல பாஸ் செய்து விட்டார்கள்.
இப்ப இன்றைக்கு நடைபெற்ற இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் இப்ப தற்பொழுது சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற அபய் சிங் சௌதாலாவும் செக்ரட்டரியாக இருக்கின்ற லலித் பானோட்டும் பங்கு பெற்றார்களா? அவர்கள் வந்திருந்தார்களா கூட்டத்திற்கு?
அவர்கள் இரண்டு பேர்களும் வந்திருந்தார்கள். இந்த பிரஸ்தாபத்தை முன்வைத்ததே அபய் சிங் சௌதாலாவும், அதை ஆமோதித்தது லலித் பானோட்டும் தான். அவர்கள் இருவரும் ஒருமுகமாக இதை ஆதரித்து தாங்கள் தடையாக இருந்தால் அது வருந்தத்தக்க விஷயம், ஆகவே தாங்கள் தடையாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் இருவரும் இந்த பிரஸ்தாவத்தை ஆமோதித்தார்கள். அவர்களும் நாங்கள் செய்திருக்கும் மாறுதல்கள் அப்ரூவல் ஆன பிறகு தாங்களாகவே பதவியிலிருந்து நீங்குவதாக கூறியிருக்கிறார்கள்.
இப்போ இன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் அபய் சிங் சௌதாலா, லலித் பானோட் ஆகியோர் பதவி விலகுவதற்கு முன் வந்திருக்கிறது ஒரு புறம் இருக்க, அடுத்து என்ன நடக்க போகிறது ஐஓஎல்?
நாங்கள் இன்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஐக்கிய ஒலிம்பிக் குழுவிற்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் ஆமோதித்த பிறகு 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலுக்கு முன் இவர்கள் இருவரும் பதவியிலிருந்து நீங்குவதாக கூறியிருக்கிறார்கள்.
இப்போ சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் உங்களது இன்றைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கான தேர்தல் நடந்து முடிந்துவிட்டால் இந்தியா வந்து சர்வதேச சங்கத்தால் இடைநீக்கப்பட்டிருக்கிறது, அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டது வந்து முடிவுக்கு வந்து விடுமா உடனடியாக?
அப்படி அவர்கள் செய்வதாக தான் கூறியிருக்கிறார்கள். இந்த மாறுதலை நாங்கள் கொண்டு வந்தால் அவர்கள் அந்த தற்காலிக தடை நீர் எடுத்து விடுவதாக கூறியிருக்கிறார்கள்.
ஒரு பக்கம் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை மறைமுகமாக மிரட்டியது, அச்சுறுத்தியது, அப்படி எல்லாம் கூட சில கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்திருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதில் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் நாங்கள் இப்பொழுது எங்களது உத்தேசம் எப்படியானும் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய அந்த தற்காலிக நீக்கத்தை அவர்கள் எடுத்துவிட வேண்டும் என்று ஒருமுகமாக ஆமோதித்து இப்பொழுது இந்த மாறுதலை கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு பிறகு இன்றைய மீட்டிங்கில் ஒரு குழுவை லுசானுக்கு அனுப்புவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அங்கு சென்று தற்காலிகமாக இந்த தடை நீக்கத்தை எடுத்த பிறகு இங்கு நடக்கும் சூழ்நிலையை, இங்கு இருக்கும் சூழ்நிலையை அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்று ஒரு குழு அனுப்பப்படும் என்ற தீர்மானமும் இன்று எடுக்கப்பட்டுள்ளது.
இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் இணை துணைத் தலைவர் எஸ் ரகுநாதன். அடுத்து இலங்கை செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் சம்பூர் பகுதியில் மீளக்குடி அமர்ந்துள்ள மக்களை இன்று முதல் முறையாக சென்று சந்தித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் இன்று விஜயம் செய்தார். 8 வருடங்களின் பின்னர் அந்த பகுதியிலுள்ள சில கிராமங்களில் இந்த ஆண்டு மீள்குடியேற்றம் இடம்பெற்றுள்ளது. மீள்குடியேற்றப்பட்ட குடும்பங்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்காகவே அவர் அங்கு வருகை தந்ததாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
சூடக்குடாவில் 89 குடும்பங்களும், கூனித்தீவில் 81 குடும்பங்களும், நவரத்தினபுரத்தில் 139 குடும்பங்களுமாக குடியேற்றப்பட்டிருந்தன. ஆனால் அங்குள்ள பிரதானமான பிரச்சனை, நவரத்தினபுரம் குடியேற்றப்பட்டு 8 மாதங்களாகியும் இன்னும் அவர்களுக்கு உலருணவு வழங்கப்படவில்லை. தங்களது வாழ்வாதாரங்களை தேடும் வரைக்கும் உலருணவு வழங்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு கோட்பாடு. 6 மாதங்களுக்கு அது வழங்கப்படவில்லை என்ற குறையை பிரதானமாக மக்கள் சம்பந்தரையாவின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். உங்களுடைய ஏனைய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன, அவற்றை நாங்கள் அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், பலமுறை கொண்டு வந்திருக்கிறோம், ஆனால் அரசாங்கம் அதில் இன்னும் உரிய கவனம் செலுத்தவில்லை, அது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது, இதற்கும் நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கூறிவிட்டு வந்தார்
என்றும் தெரிவித்த அவர், தொடர்ந்தும் மீள்குடியேற்றம் தடைப்பட்டுள்ள சம்பூர் கிராமத்தை பொறுத்தவரை அங்கு மக்கள் வாழ்ந்த தடயங்களே இல்லை என்கின்றார்.
சம்பூர் கிராமத்தின் முக்கால்வாகு பகுதி முழுவதுமே ஒரு கடற்படை தளமாக இருக்கின்றது. அந்த தளத்தில் ஊடாகத்தான் எங்களுடைய பாதை இருந்தது, பிரதான பாதை. அந்த பாதையின் ஊடாக வரும் பொழுது சம்பந்தரையா அவர்கள் மிகவும் கவனமாக அவதானித்துக் கொண்டு வந்தார். உயர் பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்ட வயல் பகுதிகள் பெருமளவு வயல் செய்கைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. குடியிருப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் முகாம் அமைத்திருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு 10 அல்லது 12 வீடுகளை தவிர அங்கு அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டு வெறும் புல் தரையாக தரை தோட்டத்தில் அவர்கள் அதனை அந்த கிராமம் முழுவதையும் வைத்திருக்கின்றார்கள். இதுதான் அங்குள்ள விசேடமான அம்சம். அங்கு மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு அங்கிருக்கின்ற கிணறுகளும் ஒரு சில வீடுகளையும் தவிர அங்கு வேறு எந்த அடையாளங்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே இலங்கையின் வடக்கே முன்னாள் போர் வலய மக்கள் மத்தியில் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை ஊக்குவிப்பதற்கான அவசியமோ அவசரமோ இல்லை என்று வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் கூறியுள்ளார். மேலதிக தகவல்களுடன் வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் போரினால் உயிரிழப்புகளை சந்தித்துள்ள வடபகுதி மக்கள் மத்தியில் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை ஊக்குவிப்பதற்கான அவசியமோ அவசரமோ தற்போது இல்லை என்று வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பத்மநாதன் சத்யலிங்கம் அவர்கள் இன்று வவுனியாவில் கூறியிருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் வேரவில், கிராஞ்சி மற்றும் வலைப்பாடு ஆகிய கிராமங்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகளினால் கருத்தடை கட்டாயமாக வழங்கப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. இதனையடுத்து வடமாகாண சுகாதார அமைச்சு விசேட குழு ஒன்றை அமைத்து விசாரணைகளை நடத்தியிருந்தது. வடமாகாண அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் இந்த குழுவின் அறிக்கையை இன்று வவுனியாவில் ஊடகங்களுக்கு வெளியிட்ட போதே இதனை தெரிவித்திருக்கின்றார்.
விசாரித்ததன் அடிப்படையில் குடும்ப திட்ட முறையினை பெற்றுக்கொண்ட தாய்மார்களில் 27 தாய்மார்கள் தங்களின் சுய விருப்பத்தின்படியே இக்கருத்தடையை மேற்கொண்டதாகவும் தம்மை யாரும் பலாத்காரமும் பண்ணி இந்த பயமுறுத்தியோ இந்த கருத்தடையை செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார்கள். குறித்த தினம் முறையான சுகாதார கல்வி வழங்கப்பட்ட பின்னர் தாய்மார் தமது சுய விருப்பத்தின் பேரில் மேற்படி கருத்தடையை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்குரிய கால அவகாசம் வழங்கப்படாமை குற்ற உணர்வு மற்றும் சமூக நெருக்கீடு ஏற்பட காரணமாகி உள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைச்சு திணைக்கள நடைமுறைகள் ஊடாக பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இருந்தபோதும் போருக்கு பின்னரான இந்த காலப்பகுதியில் போரினால் உயிரிழப்புகளை சந்தித்த எமது பிரதேசங்களில் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை ஊக்குவிப்பதற்கான அவசியமோ அவசரமோ தற்போது இல்லை என அமைச்சு கருதுகின்றது. நீண்ட காலமா துன்பப்பட்ட தமிழ் மக்கள் என்ற சுகநலத்தில் கூடிய அக்கறை இருக்கு எங்களுக்கு. எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு இல்ல. பொய் சொல்லி கருத்தட செய்ய வேண்டிய தேவை இல்லை. அப்படி நடந்திருந்தால் அதுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேணும். எத்தனையோ சுகாதார பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக குடும்ப கட்டுப்பாட்டை தேவை என்று நினைக்கிறார்கள். எங்கள் நாடி வந்தால் அவற்றை சுகாதார நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அவைகளுக்கு ரைட்ஸ் இருக்குது
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பத்மநாதன் சத்யலிங்கம் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம். நிறைவாக, காலஞ்சென்ற தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் மரணம் அங்கு ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அங்குள்ள மக்கள் அதனையும் மீறி அவரது வாழ்க்கையை கொண்டாட முயன்று வருகின்றார்கள். இது தொடர்பில் பிபிசியின் ஆண்ட்ரூ ஹார்டிங்கின் செய்திக்குறிப்பு தமிழில் சீவகன்.
நெல்சன் மண்டேலாவின் மரணச் செய்தி தென்னாப்பிரிக்கா அங்கிலும் ஆழமான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த சோகத்தையும் மீறி அவரது வாழ்க்கையை கொண்டாட அந்த மக்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளை இனவரி ஆட்சிக் காலத்தில் இருந்து அந்த நாட்டுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த அந்த தலைவர் வியாழனன்று காலமாகியதை அடுத்து எமது செய்தியாளர் தென்னாப்பிரிக்காவில் அவர் வாழ்ந்த இடங்களில் மக்களின் மனோநிலை எப்படி இருக்கின்றது என்று சென்று பார்த்தார். ஜோஹன்னஸ்பர்க்கில் கரடுமுரடான ஒரு மூலை இது. எங்கும் சோகம் குடிகொண்டிருக்கின்றது. சிறைக்கு செல்வதற்கு நீண்ட காலத்துக்கு முன்னதாக இளைஞரான மண்டேலா இந்த தெருவின் ஒரு மூலையில்தான் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அங்கிருக்கின்ற ஒரு முற்றத்தில் அஞ்சலி குறிப்பில் கையெழுத்திடுகின்ற இவர் கலாலெட்சாலா. பள்ளி சிறுமியாக மண்டேலாவை இவருக்கு தெரியும். பின்னர் பல வருடங்களின் பின்னர் சிறையில் இருந்து அவர் திரும்பிய பொழுது அவரை மீண்டும் இவர்
பார்த்திருக்கின்றார்.
அவர் மிகவும் நல்ல மனிதர், ஒரு பொறுமையின் உருவம்.
இன்று கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் இது இன்னமும் வன்செயலும் குழப்பமும் நிறைந்த ஒரு பகுதிதான். ஆனால் மண்டேலா என்ற பெயருக்கு மிகவும் பெரிய மரியாதை இங்கே இருக்கின்றது.
இன்று நாம் சுதந்திரமானவர்கள். இன்று எங்களுக்கு நல்ல வீடு கிடையாது, வேறு சிலருக்கு இருக்கின்றது. இன்னமும் நல்ல வீட்டை பெற நாங்கள் சிரமப்படுகின்றோம். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் எங்களுக்கு நிறைய
செய்திருக்கின்றார்.
நாங்கள் அவரை விரும்புகிறோம். எல்லோரும் மனதுரைந்து போயிருக்கிறார்கள். எல்லோரும் மண்டேலாவையும் நினைத்து பார்க்கிறார்கள்.
இன்று ஜோஹன்னஸ்பர்க்கில் இருக்கின்ற மண்டேலாவின் வீட்டுக்கு வெளியே அவரது பேரன் ஊர் மக்களை சந்தித்தார். தனது ஒரு சிறந்த மகனுக்காக தென்னாப்பிரிக்கா இன்று அழுது கொண்டிருக்கின்றது. பெருவளவு மக்கள் கூடியிருக்கின்றார்கள். உலகத் தலைவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
If you look at the crowds that are gathering, this is the South Africa that Nelson...
இங்கு கூடியிருக்கும் இந்த மக்களை பாருங்கள், அதுதான் மண்டேலா உருவாக்கிய தென்னாப்பிரிக்கா. இன்று அவர் எம்முடன் இல்லாவிட்டாலும் அவர் இந்த நாட்டை என்றும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்.
I believe our leaders currently and the future leaders must learn from this.
இன்றைய நாளைய தலைவர்கள் அவரிடம் இருந்து நிறைய கற்க வேண்டும்.
அவர்கள் அப்படி செய்கிறார்களா?
உண்மையை சொன்னால் அது போதாது.
எங்கும் பாடல்களும் நடனங்களும் தொடர்கின்றன. சோகத்தை வெளிக்காட்டாமல் அவரது உன்னத வாழ்க்கையை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள்.
நேர்களே, இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.